السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் நாம் எல்லாம் இங்கு நியூசனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் நமது ஓய்வு நேரங்களையும் கூட பொறுப்பெடுக்காமல் இங்கு நாம் திரளாக வந்து கலந்திருக்கிறோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் மன்னரை சிந்தனை. மன்னரை சிந்தனை பற்றியுள்ள ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ளவர்களை, இந்த உலகத்தில் நாம் சொற்ப காலம்தான் வாழ இருக்கிறோம். இந்த உலகத்தில் அனைவருமே மரணத்தை சுவைக்க இருக்கிறோம். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய இறை தூதர்களாக அல்லாஹுடைய நபியாக இருந்தாலும் அவர்களும் மரணத்தை சுவைத்துதான் ஆனார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய ஹபீபாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டு அவர்கள் காலம் சென்று விட்டார்கள். இப்படிய எல்லோருமே ஏதோ ஒரு நாளில் மரணத்தை சுவைத்தே தீருவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்னார் வஉதுஹிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ், எவர் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ திண்ணமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா அவள் குரூர், இந்த துன்யா வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது, இது ஏமாற்றக்கூடியதுதான் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் மௌத்தினுடைய சிந்தனையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அன்புள்ளவர்களே, நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து இருக்கிறார்கள் நபிமார்கள். ஆது அந்த சமுதாயம் அவர்கள்லாம் எடுத்துக்கொண்டால் 600 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் இப்படியெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், 950 வருடம் வாழ்ந்தார்கள். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 குறைவாக 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து யூனுஸ்ல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறான்.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். வஅர்சல்லாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், இந்த யூனுஸை, இந்த தூதரை 100,000 மக்களுக்கு தூதராக அனுப்பினோம், இல்லை அதைவிடவும் கூட மக்கள். அல்லாஹ் சொல்கிறான், 100,000 மேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி இருக்கிறான். அந்த தூதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுத்தான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் மரணத்தை கொடுப்பான். அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு கோட்டைக்குள் அமர்ந்திருந்தாலும் நம்மை மரணம் நிழலை போன்று தொடர்ந்து அது வந்து அடைந்து விடும். இதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை தான் பெரும்பாலும் சிந்திப்பது கிடையாது. இந்த மௌத்துக்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் மன்னரை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கை கபர் வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கை பற்றி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு இதை பற்றிய அறிவுகள் இல்லை, இதை பற்றிய சிந்தனைகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. இந்த விஷயத்துல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன அதை பற்றி உள்ள தகவல்களை கூறி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக அன்புள்ளவர்களே, இந்த மன்னரை சிந்தனை, இந்த கபர் வாழ்க்கை என்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் யாருங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் இப்னு உமர் என்று சொல்வோம், ரழியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா. இவங்க சின்ன வயசுல விளையாடி கொண்டிருக்கிற அந்த பருவத்துல இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிடரியை பிடிக்கிறார்கள். பின்பகுதியிலிருந்து பிடரியை பிடிக்கிறார்கள். பிடித்து சொன்னார்கள், குன் ஃபித் துன்யாக்க அன்னக ஹரீபுன், மகனே இந்த துன்யாவுல இந்த உலகத்துல ஒரு அந்நியனை போன்று வாழ், துன்யாவை ரொம்ப விரும்பி வாழாத, ஒரு அந்நியனை போன்று வாழ், அல்லது வழிபோக்கனை போன்றுவாள். துன்யாவை நீ எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வழிபோக்கன் வந்து போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த துன்யாவை எடுத்துக்கொள்ளணும். இங்கதான் முக்கியமான விஷயம், உன்னுடைய நஃப்ஸில உள்ளத்துல கபரில் உள்ளவர்களை, மன்னரையில் உள்ளவர்களை கொஞ்சம் நினைத்து பார். எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள், அவர்கள் கபருக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களை கொஞ்சம் நீ நினைத்து பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னஞ்சிறுவரான அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே. அப்போ யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு இப்படி சொல்றாங்க. சின்ன ஒரு விளையாடக்கூடிய பருவத்து உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த மன்னரை சிந்தனை ஊற்றாங்கன்னு பாருங்க. உமர் ரழியல்லாஹுடைய மகன் சின்னஞ்சிறுவர், அவருக்கே விதைக்கிறாங்க உள்ளத்துல, நீ இந்த உலகத்துல அந்நியனை போன்றுவாள், வழிபோக்கனை போன்றுவாள், உன்னுடைய உள்ளத்துல கபரில் உள்ளவர்களை மரணித்தவர்களை நினைத்து பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எப்படி பிற்காலத்துல மாறிட்டாங்கன்னு சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பிறருக்கு நசீஹத் உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இத அஸ்பஹத ஃபலா தன்தவிரில் மஸா, நீங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்க்காதீங்க, காலை அடைந்தால் மாலை அளவுக்கு நீங்க இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு பார்க்காதீங்க. நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. அப்ப காலையில இருந்தா மாலை வரைக்கும் இருப்பமான்றது தெரியாது. மாலையில இருக்கும் போது விடிய காலையில வரைக்கும் நம்ம ஹயாத்தோட உயிரோட இருப்பமான்றது தெரியாது. அதை மக்களுக்கு உபதேசமா செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்துல அவர்களுடைய உள்ளத்துல விதைத்ததை அவர்கள் வெளிப்பாடாக காட்டுறாங்க. அதனால் அன்புள்ளவர்களை, இந்த மன்னரை சிந்தனை, மரணித்தவர்களை பற்றியுள்ள அந்த சிந்தனை நிச்சயமாக நம்மிடத்துல இருக்கணும். அந்த மன்னரை சிந்தனை இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சீராக அமையும், நன்மைகளா பார்த்து செய்ய முடியும். மௌத்தினுடைய சிந்தனை இல்ல, அவன் ஷைத்தான் என்ன சொல்றானோ அப்படிதான் போய்கிட்டே இருப்போம். அப்ப இந்த மௌத்து சிந்தனை இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தூங்கும் போது ஒரு துவாவை கற்றுத்தர்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், பெரும்பாலும் என்ன துவா ஓதுவோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா அப்படின்னு நம்ம துவா ஓதுறோம். சில பேருக்கு அதனுடைய பொருள் தெரியாது. சின்ன பிள்ளையில மக்தபுல ஹஜரத் ஆலி மிஸ்ஸா படிச்சிருந்திருப்பாங்க, அதை அப்படியே மனப்பாடத்துல சொல்லுவோம். ஆனா உண்மையில அதனுடைய அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் இப்ப மௌத்தா போறேன். தூங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, அமூத்து நான் மௌத்தா போறேன், நான் மரணிக்கிறேன். வ அஹ்யா நீ உயிர் பிச்சை போட்டால் உன்னுடைய பேரை கொண்டு நான் விழிப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல ஒரு அடியான் தூங்கும் போதும் கூட இந்த மன்னரை சிந்தனை, மௌத்து சிந்தனை இருக்க வேண்டும் என்பது அழகா சுட்டி காட்டுறாங்க. காலையில முடிக்கிறது இருக்குது பாருங்க, அது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். தூங்குறோம் சொன்னா அது மௌத்து தான், அல்லாஹ் திரும்ப கொடுத்து எழுப்ப வைக்கிறான் நம்மள. அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில துஆவை கற்று தந்திருக்காங்க. காலையில முழிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தாக்கியதற்கு பிறகு, மரணிக்க செய்ததற்கு பிறகு உயிர் கொடுத்தானே, அத்தகையவனுக்கு அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அப்போ காலையில எழும்போதும் சரி, இரவுல படுக்கறையில தூங்கும் போதும் சரி, அந்த மௌத்து சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்போ இந்த மன்னரை சிந்தனை, மௌத்து சிந்தனை, இது நிச்சயமாக நமக்கு இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையில பல சீர்திருத்தங்களை அடைய முடியும், மனிதர்களில் புனிதர்களாக மாற முடியும் எப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புள்ளவர்களே, மன்னரை சிந்தனை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கபரு ஜியாரத்து செய்யுங்க. கபருல போய் பொது மைய மாடிகள் இருக்கிறது அல்லவா, அதுல போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க, நீங்க அந்த மையவாடிகளை போய் சந்தியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க என்றால், அங்க போன ஆகிரத்தினுடைய சிந்தனை உள்ளத்துல ஏற்படுத்தணும். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, உங்களுக்கு மறுமை சிந்தனை ஞாபகத்தை ஊட்டும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒட்டுமொத்தமா அன்னைக்கு தர்காக்கு போக கூடாது, அது தவிர மையவாடிகளுக்கு போக கூடாதா, புது மையவாடிகளுக்கு போக கூடாதா, மண்ணோடு மண்ணாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தை தரிசிக்க கூடாதா, அங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தந்தாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அங்க கூட மூமின் சமுதாயமே நீங்கள் முந்தி விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து வர்றோம், அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாவதாக என்று நீங்கள் கூற வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. இப்ப அங்க கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், பேசணும், அங்க போய் பேசணும். நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ் நாடினால் உங்களோட வந்து சேர இருக்கிறோம் வார்த்தையை சொல்லணும்ன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. இப்ப எதுக்கு போய் இப்படி சொல்றாங்க, அங்க போனால் ஆகிரத்தினுடைய சிந்தனை நமக்கு வரும், அதுதான் பாயிண்ட். எனவே நம்ம தர்காக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒட்டுமொத்தமாக கபருக்கே போக கூடாது, ஒட்டுமொத்தமாக கபர் ஜியாரத்தே கூடாது அப்படின்னு புறக்கணிக்க கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை புரிந்து கொள்ளணும் அன்புள்ளவர்களே. ஒண்ணு நம்ம விமர்சனம் செய்யறோம், தர்கா போக கூடாது, அங்க போய் சாஸ்தாங்கம் செய்யக்கூடாது, அவர்கள்ட்ட போய் நம்ம பிள்ளைகளை கேட்க கூடாது, தேவைகள் அவங்கள்ட்ட போய் கேட்க கூடாது, இதெல்லாம் சரி. ஒரு பக்கம் ஃபோர்ஸா விமர்சனம் செய்யறோம், இன்னொரு பக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வலியுறுத்தி சொன்னாங்களோ நீங்க போங்க, அது உங்களுக்கு ஆகிரத்தினுடைய சிந்தனை ஊட்டும், இந்த மாதிரி துஆக்களை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்களே, அந்த வழிகாட்டுதல நம்ம ஃபோர்ஸா பேசுறது இல்ல, போய் நிக்கிறது கிடையாது. மஷாலா இங்க பாருங்க, சவுதி அரேபியாவில் குறிப்பாக ரியாதுல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்க போனாலும் மக்பராக்கள் சுத்தி இருக்குது. என்னைக்காவது நம்ம அன்னைக்கு போய் சிந்தனை ஊட்டும் அன்புள்ளவர்களே, நம்முடைய மார்க்கம் மன்னரை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அதை தான் சொல்லுது. எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பார்த்தால் மௌத்து சிந்தனை, மன்னர சிந்தனை, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இப்ப இப்படி இருந்தால் உண்மையிலேயே அன்புள்ளவர்களை தவறுகள் செய்ய மாட்டோம், பெரும்பாவங்கள் செய்வதற்கு நெருங்கவே மாட்டோம், பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய வழிகளை மேற்கொள்வோம். எப்படி? மன்னர சிந்தனையோட இருந்தா, மறுமை சிந்தனையோட இருந்தா, மரணம் சிந்தனையோட இருந்தா, கபூர்ல நமக்கு முன்னர் சென்ற மரணித்தவர்களை கொஞ்சம் நினைத்து பார்த்தால், அப்படி இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் நிச்சயமாக மாற்றம் அடையும் என்பதில எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்புள்ளவர்களை, பெரும்பெரும் சஹாபாக்கள் கபூர்ல போய் நின்றிருக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், சுவர்க்கம் என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பெரும்பெரும் சஹாபாக்கள் கபரில் நின்று இருக்கிறாங்க. குறிப்பாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுங்க எப்படிப்பட்டவங்க, அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சொர்க்கவாதி என்று அறிமுகப்படுத்தப்பட்டவங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்ட உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கபரில் போய் நிற்கிறாங்க. கபூர்ல போய் நின்றால் அழுகுறாங்க, அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த தோழர்கள் கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? தோழர்களே, ஆகிரத்தினுடைய வீடுகளில் தங்குமிடங்களில் முதலாவது தங்குமிடம் இந்த மன்னரை வாழ்க்கை தான். நம்ம மௌத்துக்கு பிறகு அடுத்தது தங்குற இடம் மண்ணுக்குள்ளதான், கபர் வாழ்க்கை தான். அதை தாண்டிதான் அடுத்தது போகணும். இதை விட்டுட்டு நேரா போக முடியாது மறுமைக்கு. எல்லாரும் இந்த மன்னரைக்குள்ள வந்துதான் ஆகணும். இதுதான் முதலாவது அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிறா, ஆகிரத்தினுடைய வீடுகளில் முதலாவது வீடு இதுதான், இந்த மன்னரை வாழ்க்கை தான். இந்த மன்னரை வாழ்க்கையில ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அவனுக்கு ஆகிரத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இந்த மன்னரை வாழ்க்கையில அவன் தோல்வி அடைந்து விட்டால் அங்கேயும் அவனுக்கு தோல்விதான் அப்படின்னு உஸ்மான் ரழியல்லாஹு சொல்றாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு கபர்ல நின்று தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய தாடி நினைகிற அளவுக்கு, அவனுடைய தாடி பெரிய தாடியா இருக்கும் உஸ்மான் ரழியல்லாஹு தாடி, அவங்க அந்த அளவுக்கு ஹத்தா எபுல்லி ஹையத்தஹு, தனது தாடியே நினைகிற அளவுக்கு அழுதுறாங்க. அப்ப எப்படி அழுதுறாங்கன்னு பாருங்க. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அன்புள்ளவர்களே. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சுவர்க்கவாதி என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல சிறப்பம்சங்களை கொண்டு சிலாகித்து கூறப்பட்ட சஹாபி, அவர்களே இப்படி அல்லாஹுவை அஞ்சி கபர் வாழ்க்கையை நினைத்து மன்னரை சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு கூடுதலா இருக்கிறோம்? நமக்கு அந்த மாதிரியான உத்தரவாதம் ஏதாவது இருக்குதா? சொர்க்கவாதி என்று யாராவது நம்மை சொல்ல முடியுமா? ஒண்ணும் கிடையாது. அன்புள்ளவர்களே, இந்த நிலையில நாம இருந்துகிட்டு மன்னரை சிந்தனையே இல்லாம இருந்தேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிவிடும். இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். எனவே புதுமையவாடிகள், கபருஸ்தான்கள், அதெல்லாம் போய் நம்ம சந்திக்கணும். சந்தித்து மன்னரை சிந்தனை, மரண சிந்தனை, மறுமை சிந்தனை இதை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இந்த துன்யா வாழ்க்கையெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்து பயன்படுத்தணும். பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுடைய பயத்தை அச்சத்தை அதிகமாக நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை வீணாக கழித்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜுன், அவர்களில் ஒருவருக்கு மௌத்து வரும்போது அந்த மனுஷன் சொல்வானான், ரப்பிர்ஜுன், என் இறைவா எனக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்து என்னை அனுப்பிவிடேன் என்று மனுஷன் புலம்புவானாம். உயிரை கொடுக்கிற நேரத்துல தான் அந்த மனுஷன் என்ன செய்வான், ரப்பி இர்ஜுன், என் இறைவா என்னை திரும்ப அனுப்பிவிடு அப்படின்னு சொல்வான்றது அல்லாஹ் முன்னாடியே பதிவு செய்யறான். அதற்குரிய காரணத்தையும் சொல்றான் அந்த மனுஷன், ஏன் என்னை திருப்பி அனுப்புன்னு சொல்றான் என்றால், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக், நான் எதெல்லாம் அமல் செய்யாம விட்டு வைத்து விட்டேனோ அதெல்லாம் நான் செய்யற அந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக எனக்கு அவகாசம் தாயா அல்லாஹ் அப்படின்னு மனுஷன் கதறுவானாம், துடிப்பானாம். அல்லாஹ் ஒரு பதில் சொல்லிடுவான், கல்லா அதெல்லாம் முடியாது, இன்னஹா கலிமத்துல் ஹுவ காயிலுஹா, இவன் பேசுறான் இந்த பேச்சு நான் திரும்ப போய் நல்லபடியா செஞ்சு நல்ல அமல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா, நல்ல அமல்கள் எல்லாம் நான் திரும்ப செஞ்சிடும் இதெல்லாம் விட்டு வைத்தேனோ. எத்தனையோ பேர் சொன்னாங்க, தொழுவுங்க, குரான் ஓதுங்க, ஹதீஸ படிங்க, இது மாதிரியான மார்க்க விளக்கங்களில் போய் கலந்துக்குங்க, நன்மைகளை இபாதத்துகளை சம்பாதிங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல, நான் விட்டுட்டேன், எனவே அதை நான் திரும்ப ஒழுங்காக செஞ்சு வந்துடுறேன், அதனால உயிரை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்வான், இவன் பேசுற இந்த பேச்சு இருக்குது அல்லவா, இது வந்து இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் பேசக்கூடிய அந்த பேச்சு வெறும் வெற்று வார்த்தை, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே திரும்ப அனுப்புனாலும் அவன் அப்படித்தான் இருப்பான். இன்னைக்கு நம்ம யதார்த்தமா பாக்குறோம், ஒரு மனுஷனுக்கு எல்லாம் நோயை கொடுக்கறான், நோயை கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு அதிகமா வருது. உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்து அதுல இருந்து உயிரை பிழைச்சிட்டார். ஹார்ட் அட்டாக்ன்றது அப்படித்தானே, மரண வாசல தட்டிட்டு வர்றது தானே, அப்படி உயிரை பிழைச்ச உடனே அப்ப நினைக்கிறார் இனிமேல் ஒரு தொழுகை மிஸ் பண்ண கூடாது, அல்லாட்ட போய் நல்ல தௌபா செஞ்சு உம்ரா ஹஜ் எல்லாம் செஞ்சு இனிமேல் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கொஞ்சம் அல்லா அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறான், பழைய நிலைமைக்கு அல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாத்துறான், மாத்தின உடனே திரும்ப அவர் என்ன செய்யறார், பழைய நிலைக்கே போயிடுறார், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறி பழைய நிலைக்கு போயிடுறார். இது யதார்த்தம், இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர் உயிர் மேல அந்த பயம் வந்து போயிருச்சு, கொஞ்சம் அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்டா அவருக்கு அந்த பயம் எல்லாம் போயிட்டு பழையபடி அவர் என்ன செய்யறாரு சொன்னா, பழைய தொழாம ஓதாம குரானை படிக்காம மார்க்கத்தோட தொடர்பு இல்லாம இப்படியே மாறிடுறார். இது இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா பாக்குறோம். அது அல்லாஹ் சொல்றான், மௌத்தை கொடுக்கும்போது இப்படி புலம்புறானே, இது அவன் பேசக்கூடிய வெறும் வெற்று வார்த்தை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு முடிஞ்சு போயிச்சு வாழ்க்கை. அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டா அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் அவனுடைய அஜலை அவனுடைய தவணை காலத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அதை கொஞ்சம் கூட அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஒரு வினாடி கூட அல்லாஹ் முற்படுத்தவும் மாட்டான் பிற்படுத்தவும் மாட்டான். அந்த அஜல் எப்போது முடிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மலக்குள் மூத்து வந்துருவாங்க, கைப்பற்றக்கூடிய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குள் மூத்து வந்துருவாங்க. அல்லாஹ் சொல்றான், எனவே உமின் வராயின் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற அந்த நாள் வரையிலும் இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு இதற்கு பிறகு ஒரு பர்சஹ் என்ற மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, திரைமறை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இப்ப முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் உயிரை எடுத்துட்டான்னு சொன்னா அதோட நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் பூமி கீழே தான் வாழணும். அதுதான் அல்லாஹ் பர்சஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த பர்சஹ் என்றால் என்ன, திரைமறை உள்ள ஒரு வாழ்க்கை. பூமியில் கீழே நம்ம இருந்தா பூமியின் மேல்பரப்புல இருக்கணும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, மௌத்த ஆயிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பெரிய கோடான கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்துக்கள் அவன்கிட்ட இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவனிடத்துல ஆட்சி பலம் படைபலம் என்ன இருந்தாலும் சரி, மௌத்த ஆயிட்டான விஷயம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்படியே அவனை வந்து கஃன் துணியை வச்சு அடக்கி முடிச்சிடறது, சின்ன ஒரு இடம் தான், அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகா சொல்றான், எனவே இவனுக்கு ஒரு பர்சக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த பர்சக் வாழ்க்கையில தான் இருப்பான். இதை தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், நம்ம இதை சிந்திக்கிறதே இல்லை. மன்னரை வாழ்க்கையை பற்றி உள்ள சிந்தனைகள் நம்ம சுத்தமா இல்லை, அது ஒண்ணுமே நம்ம உயிர் மேலையும் ஒரு பயம் இல்லை, அதே மாதிரி அந்த உயிர் போகுமே என்ற அச்சமும் நமக்கு இல்லை. இப்படி இருந்தேன்னு சொன்னா நம்ம திருந்தவும் முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த இடத்துல ஒருத்தனுக்கு உயிரை கொடுக்கும் போது அவன் இப்படி புலம்புவான் என்பதை படம் பிடித்து காட்டுறான். அப்ப இதை நம்ம கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். அன்புள்ளவர்களே, இந்த மண்ணறை வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. எவ்வளவு ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. எதுலேருந்து எத்தனை வரைக்கும்? 60 to 70 வயது வரையிலும் என்னுடைய உம்மத்தினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அவங்க மௌத்தாயிட்டாங்க. அப்போ பெரும்பாலும் எப்படின்னா 60 to 70 அவ்வளவுதான், விக்கெட்டு போயிடும். அதான் எதார்த்தம். இப்ப 40 வந்துட்டாலே அந்த சுகர் பிபி அது இது எல்லா நோயும் வந்துருது. முன்னாடி 50-60 தான் தொடும், இப்போ 35 தாண்டிட்டாலே வரிசையா வர ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து 40 மேல போயிடுச்சுன்னா அவன் அப்படியே தளர ஆரம்பிச்சிடறான். அடுத்தது 50 இன்னும் கொஞ்சம் தளர்ந்து வீட்டுல உட்கார ஆரம்பிச்சிடறான். இது இன்னைக்கு பாக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காவது விதிவிலக்கா போனஸ் லைஃபா எல்லாம் கொடுக்கறான், 70 மேலையும் எல்லாம் வாழ வைக்கிறான். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்துல உள்ளது. ஆனா அதிகமான மக்களை பார்த்தீர்கள் என்றால் 60 to 70 போயிருவாங்க. சரி, பூமிக்கு கீழே மண்ணறை வாழ்க்கையில அது எவ்வளவு வருஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆதம் நபியிலேந்து எடுத்து பாருங்க, எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணறைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம அதுல இருக்க போறோம், அதுல உள்ள நடப்புகள் என்ன, அங்க உள்ள என்ன நடக்கும் தெரியல சிலருக்கு. மண்ணறை வாழ்க்கைன்னா என்னன்றதே தெரியல. உயிர் எடுப்பா அதோட முடிஞ்சு நமக்கு அதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இல்ல, அது ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. கபூர்ல அடக்கிட்டம் சொன்னா அடுத்த ஒரு இன்னொரு ஒரு வாழ்க்கை தொடருது. அங்கேயும் எல்லா கேள்வி கணக்கு விசாரணையெல்லாம் இருக்குது. அங்கேயும் சுவர்க்கத்தினுடைய அந்த காற்று, நரகத்தினுடைய வேதனை எல்லாம் இருக்குது. அங்கேயும் நான் மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியா பதில் சொல்லதுன்னா அடி, சாதாரண அடி கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் நம்முடைய கபர்களை ஒளிமயமா ஆக்கணும், சுவர்க்க பூங்காவாக ஆக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும். கபர் வேதனைன்றது சாதாரண கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு பிரசிக்கப்பட்ட ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபி தோழர். அவங்க மௌத்தாகுறாங்க. மௌத்தாகும் போது மலக்கு மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில வருது, இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷே குலுங்கியது. புகாரியில வரக்கூடிய செய்தி வேற யாருக்கும் இப்படி சொல்லப்படல. சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் இப்படி சிலாகித்து சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய அர்ஷே ஆடியது குலுங்கியதுன்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய ரூஹா வரவேற்கிறாங்க வானவர்கள். அப்பேற்பட்ட ஒரு சஹாபி சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகுறாங்க. அடக்கம் செய்யப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அப்பல சுப்ஹானல்லாஹ்னு கத்துறாங்க. சஹாபாக்கள் அவங்களும் சேர்ந்து கத்துறாங்க. திடீர்னு அடுத்தது சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏன் இப்படி சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள், அல்லாஹு அக்பர் என்று ஏன் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, தோழரை சஅது இப்னு முஆத் அடக்கம் செய்யும் போது அவர் அப்படியே மண்ணு இறுக்கியது, மண்ணு அப்படியே அவர் இறுக்கியது, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன், சற்று விலகியது, அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்று சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு யார்? நபி தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கால் மடிந்து பாடம் படித்தவர். அல்லாஹ்வுடைய அர்ஷே அவருடைய மௌத்துக்காக ஆட்டம் குலுங்கியது. அப்படிப்பட்ட நபி தோழருக்கு ஏற்பட்ட நிலை என்ன? அந்த மண் அப்படியே அவர் இருக்குது, அப்புறம் விலகுது. இப்படி சூழ்நிலை, இந்த வேதனை எல்லோரும் அனுபவிப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லிகுல்லி கப்ரின் லஹதன், நிச்சயமாக எல்லா கபருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு விதிவிலக்கு கிடையாது. ஃபயின் நஜா மின்ஹா இதிலிருந்து இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆள் தப்பிப்பார் என்று சொன்னால் சாது பின் முஆத் தப்பித்திருந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வேதனை உள்ள வைக்கும் போதே முதலாவது வேதனை. இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்ட கபரு வாழ்க்கை கபரு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டு துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபரு வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அவங்க யார் எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரோல் மாடல். முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட இறை தூதர், சுவர்க்கத்திலே முதன் முதலாக நுழையக்கூடிய மாமனிதர், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரஹமத்தாக அறுக்குடையாக ஆக்கிய அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர் வாழ்க்கையை பயப்படுறாங்க, கபர் வேதனையை பயப்படுறாங்க, அதற்காக வேண்டி துஆ செய்றாங்க. அதை அறிவித்த சஹாபிய பெண்மணி சொல்றாங்க, இதற்கு பிறகு அவங்க அந்த துஆவை ஓதாமல் எந்த தொழுகையிலும் இருக்கல, எல்லா தொழுகையிலும் இதற்காண்டி துஆ செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப கபரு வாழ்க்கை கபரு வேதனை எப்படி அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். மன்னரை வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது. அன்புள்ளவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இரண்டு கபர்களை கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ரெண்டு கபர் வேதனை செய்யப்படுது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹுமா லயுஅஸ்ஸபான் வமா யுஅஸ்ஸமானி ஃபீ கபீரின். ரெண்டு கபர்கள் வேதனை செய்யப்படுகின்றன, ஆனா பெரிய பாவத்திற்காக கிடையாது. பெரிய பாவத்திற்கு பெரும்பாவம் செய்ததுக்காக வேண்டி அந்த ரெண்டு கபர்ல உள்ளவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. ஒரு ஆள் என்ன செய்யறார், சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருக்கிறார், அல்லது சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காமல் இருக்கிறார், அது ஒரு பாவம், இதனால் அவர் வேதனை செய்யப்படுறார். இன்னொருவர் யார், அவர் பேசினாலே புறம் பேசுறதுதான், கோல் சொல்றதுதான், வாயை திறந்தாலே மற்றவர்களை பத்தி பேசுறதுதான், இந்த மாதிரி ஒரு நிலையில உள்ளவர். எனவே இது பெரிய பாவம் கிடையாது. ஆனா அன்புள்ளவர்களை கொஞ்சம் சிந்திக்கணும், பெரும்பாவம் செய்யல, ஆனா வேதனை பெருசா இல்லையா, வேதனை பெருசா இல்லையா, கபருடைய வேதனை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேதனை குறைக்கப்படுவதற்காக ஒரு மட்டையை எடுத்து அங்க நெட்டுறாங்க, அது காயிற அளவுக்கு அவருடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி. அப்போ கபர் வேதனையில இப்படியும் வேதனை நடக்குது. அதே மாதிரி ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான். ஃபிரௌன் யார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்தவன், அல்லாஹுவை நிராகரித்தவன், நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய கடவுள் என்று கொக்கரித்தவன், ஆண் மக்களை சரமாரியாக கொலை செய்தவன், அப்படிப்பட்ட குடும்போலன், அவனுடைய கூட்டங்கள் அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அன்னாரு யுஹரதுன அலைஹா உதுவன் வாஷியா, அந்த நரக நெருப்பு மன்னரையிலே, மன்னரையினுடைய அந்த நரக நெருப்பு அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப வரைக்கும், தினமும் காலையிலும் மாலையிலும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே, இப்படி எல்லாம் வேதனை இருக்கு. அதனால நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இருந்தால் உண்மையிலேயே அந்த வேதனையை தப்பிச்சிடலாம். மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க, கபர்ல நம்மளை அடக்கம் செய்த பின்னாடி எல்லாரும் போயிருவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, அது எவ்வளவு பெரிய நெருங்கியும் சொந்தமா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் வாழ்க்கை, தனியா விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப அடுத்தது என்ன நடக்கும், இரண்டு மலக்குகள் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்க, இது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஊர்ல என்ன செய்வாங்க, நம்ம ஊர்கள்ல அந்த கபர்ல அடக்கம் செய்த பின்னாடி மொதீன் வந்து உட்கார்ந்துருவாரு, அல்லது வேற யாராவது வந்து உட்கார்ந்துருவாங்க, அந்த தலைமாட்டுல உட்கார்ந்துட்டு பாடல் மாதிரி என்ன செய்வாங்க, அதை வாசிப்பாங்க. உங்கள்கிட்ட வருவாங்க, இரண்டு மலக்காணி அசுரகாணி இப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, மன்றப்புக்கே உமாதீனுக்கே உமன் நபியுக்கே அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் மூத்தானது பிறகு, நல்ல கபூர்லாம் அடக்கம் செய்த பின்னாடி தலைமாட்டில் உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. இது அப்படியா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கபூர்லயாவது இப்படி உட்கார்ந்து சொல்லி இருக்கிறாங்களா, இல்ல. இப்ப இது ஒரு புதுமையான ஒரு வழக்கம், இது அப்படி சொன்னா அவருக்கு காதுல விளங்குமா, அப்படி விளங்குன்றது ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அவர் வாழும் போது அவருக்கு சொல்லி கொடுக்கணும் யாரு ரட்சகன், எது மார்க்கம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தல்கீன். இந்த தல்கீன்னா என்ன அர்த்தம்? தல்கீன் என்றால் சொல்லி கொடுத்து சொல்ல வைப்பது. ஒருவருக்கு சொல்லி கொடுத்து அதை அவர் திரும்ப சொல்லணும். சொல்லி கொடுத்து சொல்ல வைப்பதற்கு தான் தல்கீன் என்ற வார்த்தை. அதனால தான் சக்கராத்துடைய நிலையில யாராவது இருந்தா நீங்க அவங்களுக்கு தல்கீன் சொல்லி கொடுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? லா இலாஹா இல்லல்லாஹ் நம்ம சொல்லணும், அவங்களும் சொல்ல வைக்கணும். ஆனா இங்க மூத்தனுடைய மூத்துக்கு பிறகு இப்படி சொல்லி கொடுக்கிற பேர் தல்கீனா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உண்மையில என்ன சொன்னா, ரெண்டு மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில ஒழுங்கா சொல்லிட்டா அங்க தப்பிச்சிடலாம். பதில் ஒழுங்கா சொல்லல, ரெண்டு மலக்களும் பின்னி எடுத்துருவாங்க. மலக்களுடைய அடி சாதாரண அடி கிடையாது. நம்ம இந்த போலீஸ் அடியெல்லாம் சாதா பெருசா சொல்றோம். அவங்க மலக்குகள் அவங்க எப்படிப்பட்டவங்க? கடுமையானவர்கள், வலிமையானவர்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஏவி எப்படி அதை அப்படியே செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. அவ்வளவு அடி கொடுப்பாங்க. அடி கொடுத்தன்னு சொன்னா அந்த மனுஷ அதை தாங்க முடியாம கத்துவானாம், கதறுவானாம். அந்த சத்தம் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் தெரியாமல் ஆக்கியிருக்கிறான், பாக்கி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நல்ல அடியானாக இருந்தா அவங்க சொல்லுவாங்களாம், நம் நவுமக்கள் அரூஸ், புது மாப்பிள்ள எப்படி தூங்குறானோ அது மாதிரி தூங்கு. இந்த உனக்கு சொர்க்கத்தினுடைய பூங்கா அந்த பார், பார்த்தாங்க பார்த்தா பச்சை பசேந்து இருக்குமா, அப்படி ஒளிமயமாக அப்படி இருக்குமா, அதை பார்த்து ரசிப்பானாம். நான் என் வீட்டுக்கு போய் இந்த செய்தியை சொல்றேனே, எனக்கு அனுமதி தாருங்களேன்னு துடிப்பானா நல்ல அடியா? இல்ல, தூங்கணும், நல்ல தூங்கு, உறங்கு, இங்க நிம்மதி அப்படின்னு மலக்கு சுப செய்தி சொல்லுவாங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்புள்ளவர்களே, நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலேயே அந்த கபரு மன்னரை வாழ்க்கை சுவர்க்க பூங்கா. இங்க நம்ம உலகத்துல ஒழுங்கா வாழல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்முடைய மார்க்கம், அதன் அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை அமைத்துக் கொள்ளல, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கல, அந்த கபரு வாழ்க்கை நரகம் தான். நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும், தினமும் நரகத்தினுடைய வேதனை இதை புரிந்து கொள்ளணும். எனவே அன்புள்ளவர்களே, மன்னரை சிந்தனை என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் ஊட்டப்பட வேண்டிய செய்தி. சின்ன பிள்ளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கற நம்ம பிள்ளைக்கு அப்படி சொல்லுவோமா? ஏப்பா மகனே, உன் மூத்த கொஞ்சம் நினைச்சுப்பார், இதை நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? மறுமையை கொஞ்சம் நினைத்துப்பார், அங்க கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, நரகத்துல அங்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்னைக்காவது பாடம் நடத்தி இருக்கிறோமா? இந்நேரத்தில் என்ன சொல்லுவோம்? நல்ல கை நிரம்ப சம்பாதிக்கணும்ப்பா, நல்ல நீ உழைக்கணும், பெரிய டாக்டரா இன்ஜினியரா அது இது நல்ல வரணும். இதை மட்டுமே ஒன் சைடா சொல்றோம், தப்பு கிடையாது சொல்லலாம். அதே சமயத்துல மார்க்கத்தை பின்பற்றணும். அல்லாஹ்னா யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாரு, கபர் வாழ்க்கைனா என்ன, இதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். நம்ம ஒரு சைடா சொல்லி கொடுக்கறதுனால அது அப்படியே அவன் வளர்ந்து போறான், மார்க்கத்தை பின்பற்றாதவனா பின்னாடி வர்றான். நிறைய பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லாம போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம ஊர்கள் நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அனாதை இல்லம், முதியோர் இல்லம், இதெல்லாம் எதுக்கு உருவாகுது? நாம வளர்த்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல, மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கல, அதுதான் பிரச்சனை. அதனால அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க உமர் ரலியல்லாஹுனுடைய மகனுக்கு அங்க சின்ன வயசுல விளையாடக்கூடிய பருவத்துல அந்த மன்னரை சிந்தனையை ஊட்டினார்களோ, அது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணும். இதுல தவறே கிடையாது. இதை நம்ம கவனத்துல கொண்டு மன்னரை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். எனவே இந்த துன்யா அழியக்கூடியது, இந்த துன்யா சொற்பமானது, இந்த துன்யா நம்மை ஏமாற்றக்கூடியது. இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும், பிள்ளை குட்டிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைதானே தவிர்த்து இதுல ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நிரந்தரமான நிம்மதியே இதுல கிடைக்காது. நாளைக்கு மறுமையில தான் அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது, அங்கதான் நமக்கு முழுமையான நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கு கூலிகளை இன்ஷால்லாஹ் அங்கதான் நம்ம அடைய முடியும். எனவே அந்த அடிப்படையில மரண சிந்தனைய அதிகமாக நம்ம வளர்த்துக் கொள்ளணும். குறிப்பாக இறந்தவர்களை மரணித்தவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களை நல்ல முறையில மாற்றங்களை ஏற்படுத்தி சீர்திருத்தங்களை செய்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாகவும் என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.